Hallelujah. 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 Hallelujah, 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 hallelujah.
உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர்.
ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 12-17 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய இறைவார்த்தைக்கு முன்பாக கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இருகரம் விரித்து ஆண்டவருடைய பெயராலே உங்களை வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். நிறைய இந்த அடைப்பட்டிருந்த நாட்கள் எல்லாம் சற்று தளர்வுற்று இப்போ எல்லாருமே வெளியே செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால் எல்லாரும் சுதந்திர பறவையாக வெளியே சுற்றி கொண்டிருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஆண்டவருடைய பெயராலே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். என் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்திடக்கூடாது, நம்மளுடைய அறிவீனமாக செயல்படக்கூடாது. கொஞ்சம் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம அறிவுள்ள பிள்ளைகளாக சுதாரிப்புள்ள பிள்ளைகளாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த உடலின் மீது அக்கறை கொள்ள நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அதுக்குள்ளே தான் அவருக்கு வைத்திருக்கிற பரிசுத்தமான ஆத்மா இருக்கிறது. அதனால் இந்த நாட்களில் நீங்கள் தொடர்ந்து இந்த இறை செய்தியை பார்த்து கொண்டு இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. நாங்கள் கூட நினைச்சோம், இந்த மாதிரி அந்த பேண்டமிக் அந்த ஒரு கட்டுப்பாடு தளர்வுற்ற பொழுது மக்கள் உடனே இதெல்லாம் விட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு சிறிய ஒரு மனசில் ஒரு யோசனை வந்தது, ஒரு பேச்சு எழுந்தது. ஆனால் எல்லோரும் இருந்தாலும் அதை தொடர்ந்து நீங்கள் இந்த திருப்பலியிலே அமர்ந்து பார்த்து ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருப்பது கடவுளுக்கு மிகவும் பிரியமான காரியமாக இருக்கிற ஒரு மகள் என்னிட சொன்னால், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, முதல்ல போய் இந்த ஆல்பர்ட் ஃபாதர் சர்மனை போய் பார்ப்போம் அப்படின்னா. அப்போனா இது ஏதோ டென்ஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு தளமாக கூட இந்த இறைவார்த்தை அமைந்திருப்பது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். இது மாதிரி சில கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குற போது சின்ன பிள்ளைங்கள்லாம் உட்காந்து பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே போகிற போது ஒரு நிறைவான மகிழ்ச்சியை நம்ம காண முடியும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்களேன், அது உயிருள்ள வார்த்தை. அந்த உயிருள்ள வார்த்தையை வெறுமனை நம்ம பைபிளில் வச்சுட்டு பைபிள் இருக்குது என்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. இந்த பைபிள் தன்னிலையிலே உயிரற்றது. இந்த வார்த்தை எப்போ நான் பிரட்டி இதை திறந்து இதை வாசிக்கிறேனோ அது எனக்குள்ளே போகுதோ அப்போ தான் அது உயிர் வரும். நீங்கள் புரியும்படியாக சொல்லணும்னா கொரோனா மாதிரி கொரோனா வந்து நாங்கள் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு உயிர் 10 நாள் 12 நாளாக தான், அது அதுக்கு அப்புறம் செத்து போயிடும். ஆனால் அதே இது நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னா அதுக்கு உயிர் பெருசாக வந்துடும், நம்ம உயிரை எடுக்கிற அளவுக்கு அதுக்கு உயிர் பலம் வந்துடுது. அதே மாதிரி தான், ஆனால் இது உயிரை எடுக்காது, இது உயிர் கொடுக்கும். அதனால தான் சொல்கிறோம், இது நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பைபிளை வாங்கி சாமி மாடத்தில் வச்சுருக்கிறேன், இதில் வச்சுருக்குறோம், மேலே வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. நானும் வீடுகளுக்கு போகிற போது இதுக்காகத்தான் நான் பைபிள் கொண்டு போகாமல் வெறும் தீர்த்த சோமம் மட்டும் கொண்டுட்டு போவோம், ஸ்ப்ரிங்க்லர் கொண்டுட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட நான் பைபிள் கேட்பேன், எங்கே உங்கள் பைபிள் கொடுங்க அப்படின்னு கேட்டோன்னையும் அதுவும் தலைவரை பார்த்து தான் கேட்பேன், வீட்டு தலைவர். ஏன்னா நிறைய தலைவருக்கு பைபிள் எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்போது அவங்கள பார்த்து கேட்பேன், பிரதர் சார் இந்த பைபிள் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்ட உடனேயும் அவர் அப்படியே மெதுவாக பொண்டாடி பக்கம் திரும்புவார், திரும்பி ஃபாதர் பைபிள் கேட்குறாரு பாருமா எடுத்து கொடுமா அப்படின்வார். அவர் சொன்ன உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க, உடனே பாப்பாட்ட சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிற மகள்கிட்ட, பாப்பா பைபிள் எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லி, அதுக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. உடனே அம்மா சொல்லி கொடுப்பாங்க, அந்த அப்புறம் அங்கே இருக்கு பாரு சாமி மாடத்தில், அப்போ தான் அப்பாவுக்கு ஞாபகம் வரும், அது உள்ள நகைசீட்லாம் வச்சுருக்குறேன், ரேஷன் கார்டு இருக்குது அதை எடுத்துருமா அப்படின்வார். ஏன்னா இதில் எல்லாத்தையும் பத்திரமான பொருள்லாம் இதில் தான் வைக்கிறாங்க நிறைய பேர், எதாவது காணாமல் போகக்கூடாது, நகை சீட்டு அடகு சீட்டு எல்லாம் பைபிளில் வச்சுருப்பாங்க. ஏன்னு தெரியுமா, ஏன்தான் பைபிளில் தான் ஒரு பைலும் தொடமாட்டான் வீட்டில். தேவ பிள்ளைகளே, பைபிள் வந்து அப்படி அப்படி பத்திரமா அப்படியே ஒரு ஒரு வீட்டுக்கே ஒரு பைபிள் வாங்கி சாமி மாடத்தில் இப்படி தூக்கி இப்படி வச்சுட்டு நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, தண்ணிலை இல்லை. நீங்கள் பைபிளை அப்படி பயன்படுத்தாமல் வீட்டில் வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் பைபிளை புதைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த இறை வார்த்தையை மண்ணுக்குள்ளே புதைச்சா எப்படி வேதனையாக இருக்கும், அதே வேதனையை தான் நிறையா குடும்பங்கள் அனுபவிக்கும். அதனால தான் சொல்கிறோம், பைபிளை புதைக்கக்கூடாது. பைபிளை வாசித்து வாசித்து நீ கிளிக்கலாம், நீங்கள் போட்டு புரட்டுறதுனால பைபிள் கிளியலாம், அது கிளிய கிளிய தான் உங்கள் வாழ்க்கையில் மகிமை வரும். அதுக்காக டெய்லி ரெண்டு பக்கத்தை கிழிச்சு விடாதீங்க, நான் சொல்கிற கிளிக்கிறது வாசித்து கிளிக்கிறது, ஏன்னா படித்து கிளிக்கணும். நம்ம பசாட்டு சும்மா சாமியார் கிழிச்சு ஆசீர்வாதம்னார்னு நடுப்பக்கத்தை ரெண்டு பக்கத்தை கிழிச்சு டெய்லி ஓரமாக வைக்கப்படார். தேவ பிள்ளைகளே, இந்த பைபிள் வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம உணர்ந்து கொண்டே இருக்கிறோம், இதை நீங்கள் அனுபவித்து பார்க்கணும். இப்போது கடையில் வந்து ஸ்வீட்டெல்லாம் இருக்குதுங்க, ஸ்வீட்டெல்லாம் போய் பார்த்துட்டு நான் ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறேன், இப்போ நான் ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் அவர் ஸ்வீட்டே சாப்பிடாதவர்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட போய் அந்த ஸ்வீட் இருக்குது பாருங்க அந்த லட்டு அப்படி இருக்கும் தெரியுமா, அப்படியே அப்படி துளக்குன்னு உள்ளே போவுங்க, இந்த ஸ்வீட் இருக்குது பார்த்திங்களா, இது அப்படியே வாயில் போட்டோன்னே அப்படியே குளக்குளான்னு இருக்கும் பாருங்கள், இப்படின்னு நான் ஒவ்வொரு இனிப்பையும் வாயில் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அவருக்கு புரியுமா? இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி ஏன் மக்கள் வந்து வெளியில் ஓடி போகிறாங்கன்னா, குருக்கள் வந்து காரணமாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், அது எனக்கு என்னமோ அதை நிறைவான காரணமாக பார்க்க முடியல, நீங்கள் அதுக்குள்ளே போய் பார்க்கணும், இது என்ன, இது இதனுடைய சுவை என்ன, வார்த்தையினுடைய சுவை என்ன, நீ அனுபவித்துப்பார், சுவைத்துப்பார். ஒரு அம்மா கூட சொல்லியிருந்தாங்க, ஃபாதர் நான் பைபிள் படிக்கிறேன் ஃபாதர், எனக்கு மறந்து மறந்து போகுது ஃபாதர், ஏன்னா ஒரு மறந்து போகிற ஒரு மனுஷியாக இருக்கிறேன் ஃபாதர்னாங்க. அதை பற்றி கவலைப்படக்கூடாது, அதாவது நீங்கள் எவ்வளோ இதில் படித்து மண்டையில் ஏற்றி வைக்கிறீங்கிறது கடவுளுக்கு விருப்பம் இல்லைங்க. நீ என்ன செய்யணும், நீ படிக்க படிக்க உங்களுடைய ஆத்மா பரிசுத்தம் அடைஞ்சிகிட்டே இருக்கும். நீ எவ்வளோ மெம்மரியில் ஏற்றி வச்சேங்கிறது கடவுளுக்கு தேவையில்லை, அவருக்கு தெரியும் நம்ம மெம்மரி எவ்வளோ, அப்படி மெம்மரி எல்லாத்துக்கும் இவ்வளோ பர்ஃபெக்டாக, அந்த பைபிளால் தூக்கி மண்டையில் வைக்கிற அளவுக்கு நமக்கு மெமரி பர்ஃபெக்டாக இருந்தால் நீங்கள்லாம் டாக்டர் ஆகிருப்பீங்க, நீங்களாம் இன்ஜினியர் ஆகிருப்பீங்க, நீங்களாம் பெரிய பெரிய லெவலில் இருந்திருப்போம். ஆனால் அது கடவுளை அது நமக்கு கொடுத்துருக்கிற அறிவுக்கு நம்ம படித்தா போதும். அதான் ஒரு பையன் அப்பாட்ட போய் சொன்னான், நான் இனிமேல் பைபிள்லாம் படிக்க மாட்டேன், சிஸ்டர் என்னை படிப்படின்னு சொல்ல பண்ணுறாங்க அப்படின்னா. அப்போ அப்பா கேட்டார், ஏன்டா படிக்க மாட்டேன் அப்படின்னு, போன வாரம் படித்தேன் மறந்துருச்சு, திருப்பி சிஸ்டர் படிக்க சொல்கிறாங்க, இது எவ்வளோ தான் படிக்கிறது நான் அப்படின்னா. அப்போ அப்பா சொன்னார், எங்கள் வாடா தம்பின்னு சொல்லி இந்த வீட்டில் டஸ்ட்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, குப்பையெல்லாம் கொட்டுவோம், அது பார்த்தீங்கன்னா ஓட்ட ஓட்டையாக இருக்கும் அந்த கூடை, அந்த கூடை எடுத்து கொடுத்து இதில் போய் தண்ணீர் ஒப்பிடா அப்படின்னார். அவனும் யோசிக்காமல் அப்பா சொல்லிட்டாரேன்னு போய் தண்ணியை என்ன பண்ணால் பக்கெட் பக்கெட்டாக தூக்கி ஊற்றுறான், ஓட்டையில் போயிட்டே இருக்குது. என்னடா பண்ணுறது, அப்பா இது வேறு வேலை கொடுத்துட்டாரேன்ட்டு ஒரு பெரிய பக்கெட்டில் என்ன பண்ணால் இதை ரொப்பி தண்ணியை ரொப்பி இதை உள்ளே விட்டான், உள்ளே விட்டு அப்படியே தூக்கினான் பாருங்கள், புசுக்குன்னு வெளியில் போயிடுச்சு எல்லா தண்ணியும். அப்போ தான் ஒரு விஷயம் அவனுக்கு புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, நீங்கள் என்ன சொல்லுவீங்க தண்ணியா, இது ஓட்டையில் தண்ணி நிற்காதுன்னு. அவனுக்கு என்ன தர்மா புரிஞ்சிச்சு, இந்த அப்பனுக்கு அறிவே இல்லை அப்படின்ட்டு. ஓட்டை பக்கெட்டை கொடுத்து இதில் தண்ணீர் ரொம்ப சொல்லியிருக்கானே நம்ம அப்போ, இந்த மனுஷனுக்கு மண்டையில் மசாலாவே இல்லை அப்படின்னு பாருங்கள். அப்போ தான் அப்பாட்ட போய் கேட்டால், உனக்கு கொஞ்சமாவது இருக்குதாப்பா, இப்படி ஒரு வேலையை கொடுத்து நானும் போய் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் அப்பா சொன்னார், அந்த கூடையை கொடு அப்படின்னார். அப்போ அந்த கூடையை காட்டினேன், அந்த கூடையை பாரு எப்படி இருக்குது, அப்போதான் உத்து பார்த்தான் அவன், புதுசாக இருக்கு அப்படின்னா. கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? அழுக்காக இருந்துச்சு, பழசாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கு பார்த்தியா? தண்ணி நிற்கலை, வெளியில் ஓடிடுச்சு. ஆனால் நீ அதுக்குள்ளேயே அதை பயன்படுத்திக்கிட்டே இருந்ததுனால அந்த தண்ணீர் அதிலிருந்து அழுக்கெல்லாம் மாற்றியது. அதே போல தான் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சீடர்கள்ட்ட பேசிகிட்டே இருந்தார் இறைவார்த்தையை. ஏன் தெரியுமா? அது அவங்க மனசுக்குள்ளே நிற்காதுன்னு தெரியும், ஆனால் அவர்கள் உள்ளத்தில் அந்த அழுக்கெல்லாம் அது போக்கும் என்பது தான் இன்னைக்கு ஒரு உண்மை. அதனால் மனசுக்குள்ளே நிற்கலைங்கிறத பற்றி கவலை இல்லை. நீங்கள் வாசித்து 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 தியானித்து அதில் இருக்கிற சரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதனால தான் ஆதி திருச்சபையிலெல்லாம் சொன்னாங்க, சாமியார் வாசிப்பார், நீங்கள் கேளுங்க, உள்ளே அனுப்புங்க, உள்ளே போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு உள்ளே போகாத இறைவார்த்தை வந்து வேஸ்ட்டுங்க. நிறைய பேர் கேட்குறோம், நிறைய பேர் இறைவார்த்தையே கேட்குறாங்க, ஆனால் உள்ளே போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், அதான் ஒரு பொம்மை விற்கிறவன் அரசன்கிட்ட போய் ஒரு மூணு நாலு பொம்மையாக வச்சு எந்த பொம்மை நல்ல பொம்மைன்னு சொல்லும் அப்படின்னா எல்லா பொம்மையும் ஒரே பொம்மையாக இருக்கான். அப்போது அரசனுக்கு எப்படி கண்டுபிடிக்கன்னு தெரியல. அப்புறம் மந்திரியை மதி மந்திரின்னு ஒருத்தர் இருப்பார் அரசவையில், அவரை கூப்பிட்டு அந்த இதையா ஹூ வில் சால்வ் திஸ் ப்ராப்ளம், நல்ல ஒரு அறிவுள்ள ஒரு மந்திரி வந்து ஒரு விளக்கமாற்று குச்சியை எடுத்து காதில் விட்டார். அதான் சின்ன பிள்ளைங்க கதை, நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் ரிவைவல் தான், எல்லாமே ரிமைண்டர், திரும்பி வி ஆர் ரிமைண்டிங் எகெயின் ஆல் தட். அப்போ பாருங்கள், அவர் ஒரு குச்சியை எடுத்து அதில் காதுக்குள்ளே விட்டார். காதுக்குள்ளே அது போய் உள்ளே போய் அப்படியே நின்றுக்குச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போகலை. நோ திஸ் டாய் இஸ் நாட் ஓகே அப்படின்னு ஓரமாக வச்சுட்டார். ஒன்று போ இன்னொரு டாய் எடுத்தார், காதுக்குள்ளே விட்டார். அது குச்சி இங்கே போய் இப்படி வந்துருச்சு, குச்சி வெளியில் வந்துச்சு. அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டார். இந்த டாய் நாட் ஓகே. அடுத்த டாய் எடுத்துட்டார், அடுத்த டாய் எடுத்தார், வாயில் இதில் காதில் விட்டார். அது வாய் வழியாக வந்துடுச்சு, அதையும் ஓரமாக வச்சுட்டு நாலாவது டாய் எடுத்தார். அதை எடுத்துட்டார், குச்சி உள்ளே போச்சு, வெளியில் வரவே இல்லை, உள்ளே போய்கிட்டே இருக்குது குச்சி. அது சொன்னார், திஸ் இஸ் த குட் டாய் அப்படின்னா, இதுதான் நல்ல பொம்மை அப்படின்னு. எப்படி சொல்கிறீங்க? அந்த பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, மொதல் பொம்மை காதுக்குள்ளேயே போகலை, வார்த்தை உள்ளேயே போகாது. சில பேருக்கு அவங்களாம் அந்த கேட்டகரி சார்ந்தவங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, வா இங்கே போவோம், இங்கிட்டு போயிடும் கேட்பாங்க, கேட்குற மாதிரி கேட்டுட்டு படக்குன்னு விட்டுடுவாங்க. அந்த அது அடுத்த கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருக்குது, இங்கே காதில் வாங்கி வாயில் பேசி விட்ருவாங்க. வாயால் அதை தீமைகளை பேசி பேசி அந்த நன்மைத்தனத்தை உள்ளே ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. இந்த நாலாவது கேட்டகரி இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் காதில் வாங்கி உள்ளத்தில் இருத்து சிந்திப்பாங்க. உள்ளத்துக்குள்ளே எது போகுதோ அதை தான் அவங்களுக்கு செயலாக மாற முடியும். என் அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கி இன்னும் பாயிண்ட்டுக்குள்ளே வரலை, இன்றைக்கி தான் இப்போ தான் பாயிண்ட்லேயே வரேன். இவ்வளோ நேரம் நம்ம கேட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் உங்களுக்கு உள்ளே போகுதாங்கிறத நீங்கள் சோதிச்சு பார்க்கணும். ஒருத்தவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் பார்ட்னர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த எரிவார்த்தையை கேளுங்க கேளுங்கன்னா அதெல்லாம் ஓன் வேலை, ஓரமாக நில்லு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி எங்கள் பார்ட்னரை காப்பாற்றுறது? ஜெபம் பண்ணுங்க சாமி, ஜெபம் பண்ணுங்க சாமி. உங்கள் பார்ட்னரை காப்பாற்ற நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும். அதனால தான் கடவுள் எங்களை நிம்மதியாக விட்டுட்டார். எங்களுக்கு பார்ட்னரே கிடையாது, ஆனால் எங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. என்ன தெரியுமா, நீங்கள் எல்லாருமே எங்கள் பார்ட்னர், உங்களுக்காக ஜெபிக்கிறது எங்கள் வேலை. இப்போ நாங்களும் ஜெபிப்போம், நீங்களும் ஜெபிங்க, அவங்க கண்டிப்பாக கேட்க ஆரம்பிப்பாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி பாருங்கள், இந்த முதல் வாசகத்தில் சீடர்களை வந்து தெரிந்தெடுக்கிறாங்க, ஒரு பணிக்காக அனுப்ப போகிறாங்க. அதை இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. பவுலோடு பர்னபாவோடு அந்தியாவுக்கு அனுப்புவதை என்ன தீர்மானித்தனர். அதில் ஒரே ஒரு கடைசியாக பாருங்கள், அதில் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அவங்க எதற்கு எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். பார்த்தீங்களா, த குவாலிட்டி ஆஃப் த பீப்புள். இப்போ சீடர்கள் நிறைய பேர் ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்த அடிப்படை குவாலிட்டி என்ன தெரியுமா? உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தவங்க தான். அப்போ இந்த விஷயத்தை வச்சுக்கோங்களேன். இப்போ இயேசுகிட்ட வாங்க, நற்செய்தியில் வாங்க. அவர் இயேசு என்ன சொல்கிறாரு? நான் உங்களிடம் அன்பு கொண்டு இருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டு இருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. ஒரு புதிய கட்டளையை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அது என்ன புதிய கட்டளை? மோசே 10 கட்டளையை கொடுத்தார், அதை நிறைவு செய்யக்கூடிய ஒரு புதிய கட்டளையை நான் தரேன் அப்படின்னார். அந்த புதிய கட்டளை தான் இது. என்ன சொன்னார் கடைசியாக பாருங்கள், நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. அப்போது இந்த அன்பு கொள்றதுனா என்ன? பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதா? ரோட்டில் போகிறோம் பார்க்குறோம், நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்க, இதுதான் அன்பா. பாருங்கள், அன்பு அப்படின்னாலே அது வந்து ஒரு சுயநலத்தினுடைய எல்லையை தாண்டி நிற்கிற ஒரு கான்செப்ட். அது ஒரு விஷயம். அப்போ அந்த அன்பு அப்படின்னாலே அது ஏதோ கொடுக்கணும். வெறுமையாக வந்து நின்றுக்கிட்டு நான் அன்பு அன்பு அப்படின்னு பேசுறதுல அர்த்தம் இல்லை. அதுதான் பவுலடையார் அழகாக சொல்லுவார். அதாவது இந்த அன்பு வந்து இல்லைன்னா ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். சத்தம் கேட்குங்க டம்மு டம்முன்னு, ஆனால் ஒன்றும் இருக்காது உள்ள. அதனால தான் சொல்கிறேன், இந்த அன்பு இருந்தால் ரியல் கிவிங் இருக்கும். அப்போ இன்றைக்கி நான் இவங்க உயிரை கொடுக்க முன் வந்ததையும், உயிரையே கொடுக்க முன் வந்தது, இங்கே கடவுள் சொன்ன அந்த கட்டளை மற்றவரிடத்தில் அன்பு. அப்போ யாருக்காக கொடுக்குறாங்க? கடவுளுக்காகவும் மனுஷனுக்காகவும் அவங்க எதையும் கொடுக்க, உயிரையே கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. 10 கட்டளையினுடைய 2 கட்டளை இதுதான், எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது, உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானை அன்பு செய்வது. இந்த 2 கட்டளையும் எதில் அடங்கியிருக்குன்னா கொடுப்பதில் அடங்கியிருக்கு. கொடுப்பது எது? அதுதான் பரிசுத்தம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம ஊர் ஊரா கோயில் கோயிலாக போய் சுற்றிட்டு வந்து 50, 100 மெழுகுதிரியை கொளுத்தி வச்சு புகைய விடுறது, அதெல்லாம் ஓகே, அதுலேயும் ஒரு கிவிங் கான்செப்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை நான். கடவுளுக்கு அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். கொடுக்கணும், சிம்பிள் கிவிங். அப்போது இந்த கொடுப்பதுங்கிறது ஒரு பைபிளில் ஒரு கிரேஸ் பாயிண்ட். அது ஆக்சுவலி நம்ம கொடுப்பது அப்படின்னோனையும் நம்ம சாதாரணமாக ஒரு ஏதோ 2 காரியத்தை சும்மா அப்படி பிச்சைக்காரங்களுக்கு இப்படி கோயிலுக்கு போகும்போது அப்படி தூக்கி போட்டு போகிறோம், அது இல்லை. நம்ம இன்னும் ஆழமாக சொல்கிறோம், கொடுப்பதுன்னா உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ த கான்செப்ட் ஆஃப் கிவிங் இஸ் அ பிளஸ்ஸிங். பாருங்கள் பைபிளில் நம்ம பார்க்குறோம், மோசே சட்டத்தை கொடுத்தாருங்க, இயேசு தன்னையே சட்டமாக்கி கொடுத்தார். அப்போ சட்டத்திற்குள்ளே நின்றுக்கிட்டு நீ எதையாவது கொடுத்துட்டு நிற்கலாம், இல்லை சட்டத்தை கடந்த அன்பை கொடு. பவுலடியார் அதனால தான் சட்டத்தை ஒரு இருள் அப்படின்னு சொல்லுவார், சட்டத்தை வந்து அது ஒரு சாபம்னு சொல்லுவார். ஏன் தெரியுமா? அந்த சட்டத்துக்குள்ளேயே நம்ம நின்றுட்டோம்னா அது ஆண்டவருக்கு பிடித்தமான காரியம் இல்லை. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரியா, நீங்கள் கொடுக்க வரீங்க, எதை கொடுக்க? உங்கள் ஆத்மாவை, உங்களுடைய அன்பை நீங்கள் கொடுக்க. அந்த கொடுக்க வர நீ எப்படி கொடுக்கணும்? நிறைவாக கொடுக்கணும். ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க என்னை சாப்பிட கூப்பிட்டாங்க, நான் போயிருக்கேன், பிரதர்ஸ்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் மினிஸ்ட்ரி பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு சாப்பிட போகிறோம். சாப்பிட போகிற இடத்துல வீட்டுக்காரரு பின்னாடி பூந்து ஓடுறாரு, வாங்கன்னு சொல்லலை. அப்போ பாருங்கள், அவங்களுக்கு அந்த கொடுக்குற அந்த வேதனையை அந்த இடத்துல யாருமே எங்களை வாங்கன்னு சொல்லலை. வீட்டுக்குள்ளே போகிறோம், ஏதோ சோத்துக்கு இல்லாதவன் போகிறது போல் எனக்கு ஒரு உணர்வு, நான் சாப்பிட முடியல அந்த வீட்டில். என்னால் காரணம் என்னென்னா, அவங்க கொடுக்க தயாராக இல்லை. அந்த சாப்பாடை கொடுக்க தயாராக இருக்கணும் அவங்க, அப்படி இல்லாத போது நான் எப்படி சாப்பிடுவேன்? அப்போ அதே மாதிரி தான், நீ கொடுக்கிற காரியம் நிறைவாக இல்லைன்னா ஆண்டவர் கூட அதை வெறுக்கிறார். அதை தான் ஆண்டவர் பல இடத்துல சொல்கிறார். அப்போ நம்ம கடவுளுக்கு கொடுக்குற காரியத்தை எப்படி கொடுக்குறோம் பாருங்கள். எபிரேயர் 9:28 சொல்லப்பட்டிருக்குது, கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறையாக தம்மைத்தாமை பலியாக கொடுத்தார். அவரை யாரும் பிடிச்சிட்டு போய் கொன்று போடலைங்க, ஒப்பு கொடுத்தார். பாராதிதோமிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. பாராதிதோமினா என்ன? அவர் தன்னை கையளித்தார், ஒப்புவித்தார். அதனால தான் இயேசு யாரை தேடி வந்தீர்கள் அப்படின்னப்போ, இயேசு நாசரேத்து இயேசு எல்லாம் கீழே விழுகுறான், நோபடி கேன் டச் ஹிம். அவர் தன்னை கொடுத்தால் ஒழிய அவரை எவனாலும் பிடிக்க முடியாத நிலையில தான் இயேசு இருந்தார். கடைசியாக சொன்னார், நான் தான் அது, கூட்டிட்டு போ. பார்த்தீங்களா? அப்போ இயேசு பின்னாடி நிற்கிற நாம எப்படி இருக்கணும்? அந்த மனநிலையோடு இருக்கணும் இல்லையா? இப்போ பாருங்கள், யோவான் 1:16 சொல்லுது, கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்தார். நான் இந்த இடத்துல நீங்கள் வார்த்தையை கொஞ்சம் மாற்றிக்கணும், கிறிஸ்து எனக்காக உயிரை கொடுத்தார்னு நான் வாசிப்பேன், நீங்கள் அப்படி தான் வாசிக்கணும். கிறிஸ்து, நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம், ஏங்க கிறிஸ்து உனக்காகத்தான் உயிரை கொடுத்தார். நம்ம எப்போதுமே அடுத்தவங்களுக்கு சொல்லி சொல்லியே பழகிட்டோம், நமக்கு நாம சொல்லிக்கணும், கிறிஸ்து எனக்காக உயிரை கொடுத்தார், இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். பார்த்தீங்களா? ஆகவே அதனால நாமும் நம் சகோதர சகோதரிகளுக்கு உயிரை கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இங்கே உயிரெல்லாம் கொடுக்கணும்னு அவ்வளோ பெரிய டாஸ்க் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் உயிரை கொடுக்கலைனாலும் உயிரை எடுக்காமல் இருந்தால் சரி. ப்ரைஸ் தி லார்ட். நம்ம நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், உன்னைய நான் தின்னுவேன்னா என்னைய நீ தின்னுவியா பார்த்துருவோம். தேவ பிள்ளைகளை, இதுதான் வாழ்க்கையினுடைய முறைமையாக போயிடுச்சு. ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய என்னது பேயா பிசாசா வீட்டுக்குள்ளே பார்க்குறோம். ஒரு வீட்டில் நாய் குலைச்சிட்டே இருந்துச்சான், பொண்டாட்டி கேட்டுச்சான் புருஷன்ட்ட, எங்க இந்த பேயெல்லாம் வந்தால் நாய்க்கு கண்ணில் தெரியுமாம்ல, அது உண்மையா அப்படின்னு கேட்டுச்சான். அவன் கேட்டானா, ஏன்டி இப்படி கேட்குற, நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்குறீ, நான் அதனால் பேய் வருதான்னு கேட்குறியா அப்படின்னு இவங்க அட்டுப்பிட்டான். அவர் சொன்னால், ஆமாம் ஆமாம், அந்த அங்கே பாரு உங்கள் அம்மா வந்துக்கிட்டு இருக்கிறா பாரு அப்படின்னு. மாமியா வருதான், அதை பேய் பார்த்தீங்களா? இப்படி வீட்டில் இருக்கிறவங்களாம் நாயும் பேயுமா நம்ம நினச்சா அப்போ என்னத்தை கொடுக்க முடியும் இல்லையா? அதனால தான் இயேசுவினுடைய முன்னாடி அவரு தான் எனக்கு முன் மாதிரி, அவரு தான் என்னுடைய மாடல், அவருக்கு பின்னாடி தான் நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீ உறுதியாக சொன்னினா, நம்மளுடைய வழியை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஆம் ஐ ரியலி கிவிங் மை செல்ஃப்? நான் கொடுக்குற அந்த நிலையில் இருக்கிறேன்னா பாருங்கள், கொடுப்பதனுடைய ஆசீர்வாதம் நிறைய பைபிளில் நிறைய சொல்லலாம். கொடுப்பது அப்படின்னா ரெண்டு விதமான கொடுத்தலை நான் சிந்திக்கிறேன். எப்படின்னா, ஒன்று டெம்பரல் கிவிங், இன்னொன்று ஸ்பிரிச்சுவல் கிவிங். டெம்பரல் கிவிங்னா உலக சார்ந்தவற்றை கொடுப்பது, இன்னொன்று ஆத்மா சார்ந்தவற்றை கொடுப்பது. ரெண்டையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணணும், ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணணும். நிறைய பேர் கடவுளுக்கு கொடுக்கறதுல தாராளமாக இருப்பாங்க, ஆனால் மனுஷாளுக்கு ஒரு கையை நீட்ட மாட்டாங்க. சில பேர் மனுஷனுக்கு அள்ளி கொடுப்பாங்க, கடவுள் பக்கம் திரும்ப மாட்டாங்க. ஒரு சகோதரர் கூட சொல்லிக்கிட்டு இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் ஃபாதர், ஒரு ஊரில் கோடி போட்டு கட்டியிருந்தார் வீட்டை, கோடியில் கட்டியிருந்தார், ஆனால் கடவுளுக்கு கொஞ்சம் கூட ஒரு பைசா கூட கொடுக்காத கேடி ஃபாதர் அவர். அப்படி கோடியில் கட்டிட்டு நீ கடவுளுக்கு ஒரு 10 ரூபா கூட கொடுக்கலன்னா பாருங்கள், இந்த கடவுள் உலகத்தையே படைச்சவர் யார்கிட்ட கையேந்திட்டு நிற்கிறாரு? நம்மக்கிட்ட கையேந்திட்டு நிற்கிறாருங்க. உண்மைதான், ரியலாக சொல்லணும்னா நீங்கள் என்னடா ஃபாதர் இப்படி சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம், அவர் கையெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கி ஆல்பர்ட் வாக்க வாயத்தான் அவர் எதிர்பார்த்துட்ருக்காரு, இந்த பையன் பேச மாட்டானா, எனக்காக பேச மாட்டானா, நான் பேசுகிறேன். என்னக்கிட்ட எதிர்பார்க்குறவர் ஒன்றுக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஒருத்தன் ஒன்றுக்கிட்ட நிறைய காசு கொடுத்துருக்கிறாருன்னா அவர் எதிர்பார்க்குறாரு, எப்பா அந்த அவனுக்கு கொடுப்பா, இது அவனுக்கு கொடுப்பா. பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவர் அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் அளந்து வச்சுருக்காரு. என்கிட்ட இருக்கிற திறமை அவங்ககிட்ட இல்லை, அவங்ககிட்ட இருக்கிற திறமை அவங்ககிட்ட இல்லை. அப்போ உனக்கு எதுக்கு அந்த திறமையை கொடுத்தாரு? நீ மட்டும் காசு வாங்கி கொளிச்சு நல்லா வாழ்கிறதுக்காக கோடியில் கட்டிக்கிட்டு, கோடியில் இருந்தால் கேடி ஆகிடுவோம் தேவப்பிள்ளைகளை. யோசிச்சு பார்க்கணும். என்ன கடவுளுக்கு, அதான் பத்தில் ஒரு பகுதியை பற்றி நம்ம பேசுவோம், கடவுளுக்கு கொடுக்கறது. இதை நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் இதை வந்து உங்களுக்கு சாபமாக சொல்லலை, ஆசீர்வாதமாக சொல்கிறோம். எப்படி அப்படின்னா, மலாக்கி 3:8 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா மிக அருமையான ஒரு வார்த்தை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ என்னைய கொள்ளையடிக்கிற, பாருங்க எவ்வளோ கடவுள் வேதனையோடு சொல்கிறார், நீ என்னை கொள்ளையடிக்கிற. எப்படி கொள்ளையடிக்கிறேன்னு கேட்குறியா? எனக்கு இருக்கக்கூடிய பத்தில் ஒரு பகுதியிலும் காணிக்கையிலும் தான். ரெண்டு வார்த்தை வருது, பத்தில் ஒரு பகுதி காணிக்க. இது கடவுளுக்கு கொடுக்கப்பட வேண்டியது. பத்தில் ஒரு பகுதி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வருதுங்க, இட் இஸ் அ டிமாண்டுங்க, இட் இஸ் அ டிமாண்ட். எப்படி நீ கலெக்டர் எலக்ட்ரிசிட்டி ஃபீ கட்டுறியோ, எப்படி வீட்டுக்கு வாடகை கட்டுறியோ, எப்படி தண்ணிக்கு வரி கட்டுறியோ, அதே மாதிரி. கனடா போயிருந்தேன், ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்மளாம் இங்கே தண்ணியை சும்மா ஊற்றுறோம், குளிக்கிறோம், ஆனால் அங்கே உள்ள வர தண்ணிக்கும் காசு வாங்குறாங்க, வெளியில் போகிற தண்ணிக்கும் காசு வாங்குறாங்க. அதனால தான் அவங்க யாரும் சில காரியத்துக்கு பேப்பரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தேவப்பிள்ளைகளே, நான் சும்மா நகைச்சுவைக்காக சொல்கிறேன், அதுக்காக தான் அவங்க அப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க. இப்போ பாருங்கள், அப்போது எல்லாமே காசு விஷயத்தில் இருக்குது பாருங்கள், எல்லாத்துக்கும் காசு இருக்குது. இப்போ கடவுளுக்கு கொடுக்கறதுல மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், சில நேரத்தில் கடுமையாயிரும். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய, அதான் கடவுள் சொல்கிற, என்னை நீ கொள்ளையடிக்கிற. அப்போ பத்தில் ஒரு பகுதிங்கிறது இட் இஸ் அ டிமாண்டு. அப்போ நீ மாதம் சம்பளம் வாங்குறீன்னா அதில் பத்தில் ஒரு பகுதி எடுத்து ஒதுக்கி வைக்கணும். கத்தையாக வாங்கிட்டு ஒத்தையாக உருவி ஓரமாக வைக்கப்படாது. ஆண்டவருக்கு இது ஆண்டவர் சொல்கிறாரு, உட்காந்து கணக்கு போடு, எண்ணி ஓரமாக வை. ப்ரைஸ் தி லார்ட். தேவப்பிள்ளைகளே, அப்போது நீங்கள் எடுத்து வச்சு பாருங்கள், நிறைய சாட்சியங்கள், நிறைய சாட்சியங்கள் உண்டு. ஆண்டவருக்கு கொடுத்த பிள்ளைகள் உயர்ந்துட்டு தான் இருக்கும். சாரி பார்த்து ஓமே நாங்கள் சொல்லுவோம். அந்த மகள் சொன்னார், ரெண்டே ரெண்டு ரொட்டிக்கு தான் ஏன் வழி இருக்குது எனக்கு, என் பிள்ளையும் நானும் சாப்பிட்டு சாப்ப போகிறோம். அவர் சொன்னார், நீ எனக்குரியதை சுட்டு கொண்டு வந்து கொடு, அதுக்கப்புறம் உன் களஞ்சியத்தில் எண்ணெயின் மாவையும் மாவையும் நீ பாரு. சொன்னபடி நடந்துச்சு. இயேசுவின் பேரால, ஆண்டவருடைய பேரால நாங்கள் சொல்லுகிறோம், இதோ நீங்கள் செய்து பாருங்கள். அநேக சாட்சியங்கள் உண்டு, அது சொல்ல நேரம் இல்லை. இங்கே நீ ஒரு சாட்சியாக மாறுவ கண்டிப்பாக. உன் வீட்டுக்குள்ளே ஐயோ இப்படி இருக்கே, அப்படி இருக்கே, புலம்பிக்கிட்டே இருக்கியா, இதை செய்து பார். ஐயோ சாமி இவ்வளோதான் சாமி இருக்குது, அதில் பத்தில் ஒரு பகுதி எடுத்து வை, ஆண்டவருக்குரியது அது, எடுத்து வை. அதை அவர் பல மடங்கு ஆசீர்வாதமாக வைப்பார். நீ கொடுக்குற போது ஆண்டவர் அதில் மகிழ்ச்சி அடைவார். பாருங்க, ஐயோ இல்லாத நேரத்தில் அந்த பிள்ளை எனக்கு கொடுத்துருக்கே அப்படிங்கிற நேரத்தில் அவர் உன்னை விட்டுடுவாரா? ஏ பிள்ளைகளே, அதை எப்படி கொடுக்கணுங்கிறதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. பத்தில் ஒரு காணிக்க, இந்த காணிக்கைங்கிறது வந்து ஸ்பெஷலுங்க. உங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது தோட்டத்தில் விளையிறது கொடுக்கறது, கோழியை கொண்டு போய் கொடுக்கறது, ஆட்டை கொண்டு போய் கொடுக்கறது. எங்கள் திருச்சி மறை மாவட்டத்தில் ஒரு சில பங்களாக இருக்குது, அவங்க என்ன செய்வாங்க, மாடாக காணிக்க கொடுப்பாங்க. ஒரு நான் பார்த்துருக்குறேன், மாடுகளை காணிக்க கொடுப்பாங்க, சில இதில் கோழிகளை காணிக்க கொடுப்பாங்க, சில பேர் ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. சாமியார் மட்டும் பரிதாபமாக இருப்பார், ஆனால் பாட்டு மட்டும் பாடுவாங்க. எல்லாம் கோணர்ந்தோம் திருவடி வைத்தோம், எட்டி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. எல்லாம் கோணர்ந்தோம், என்னை தந்தேன், என் உயிரை தந்தேன்னுவான். எங்கேயாவது துப்பாக்கி துண்டு ஆண்டவருக்கா உயிரை கொடுறான்னு சொல்லுங்கள் பார்ப்போம், ஒரு ரூபாயா உள்ளே இருக்க மாட்டான். ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம பாடலுக்காக வச்சிருக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் செயல்பாட்டுக்குள்ளே வரணும். பாருங்கள், அடுத்தது கடவுள் அன்பு, கடவுளுக்கு கொடுக்கறது. இரண்டாவது இது ஸ்பிரிச்சுவல் கிவிங், இது டெம்பரல் கிவிங். இது டெம்பரல் கிவிங், இதில் பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவருக்கு கொடுக்கறதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த மனுஷாளுக்கு கொடுக்கறதுல ரெண்டுமே இருக்குது. அது உலகு சார்ந்தவைகளையும் நம்ம ஷேர் பண்ணணும். உணவு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. தேடி, அதாவதுங்க பிச்சைக்காரன் வந்து அம்மானு கை நீட்டி கேட்டுருவான், ஆனால் அந்த பிச்சையும் எடுக்க முடியாமல் வாழவும் முடியாமல் நடுத்தரத்தில் தவிக்கும் பாருங்க. அதுங்க வெளியில் சொல்லாது, எல்லாம் மேக்கப் போட்டுக்கிட்டு வந்து வயிற்றில் பசியோடு வந்து நிற்கும் ஈன்னு சிரிச்சுக்கிட்டு. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த வேதனையில். நாங்களாம் அப்படி கடந்து வந்திருக்கிறோம். அதனால தான் சொல்கிறோம், வெளியில் கேட்க முடியாது. பசிக்குதுங்க, சோறு கொடுங்க, கேட்க முடியாது. தேவ பிள்ளைகளே, அப்போ நம்ம என்ன செய்யணும்? கண்களை திறந்து பார்க்கணும். ஓப்பன் யுவர் ஐஸ். பெரிய பணக்காரன் ஏழை லாசர் ஓமையில் என்ன என்ன பிரச்சனை? அந்த ஏழை லாசர் அவன் அடித்தானா, இல்லை எட்டி உழைச்சானா, நாயை விட்டு கடிக்க விட்டானா, என்ன என்ன பிரச்சனை அவனுக்கு? ஏன் அவன் அவ்வளோ பெரிய வேதனைக்குள்ளே போய் உட்கார்ந்துக்கிட்டான்? ஒரு சொட்டு தண்ணிக்கு அவன் கஷ்டப்பட்டான், என்ன பிரச்சனை அவனுக்கு? அவன் எந்த தவறுமே அவன் மேலே செய்யலையே, ஏன் கடவுள் அவ்வளோ பெரிய தண்டனையை வச்சார்? அவன் என்ன தேவையில் இருக்கிறான்னு இவன் பார்க்க மறுத்தான் பாருங்க, அதுதான் அவனுக்கு கிடைத்த வேதனையினுடைய உச்சக்கட்டம். அதனால தான் சொல்கிறோம், நீ கண்ணை மூடுன வேதனை தான். கிறிஸ்துவின் பிள்ளைகள் கண்ணை மூடிட்டு போக முடியாதுங்க. ஆவியானவர் என்கிட்ட இருக்கிறார்னா என் கண்ணை மூடிட்டு நான் போக முடியாது. அது குருவாக இருந்தாலும் சரி, அது நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாரும் அப்படி போக முடியாது. அப்படி போனால் அதற்குரிய விலை, அந்த பணக்காரன் எந்த இடத்துல கிடந்தான் அதே இடம் தான் நமக்கும். ப்ரைஸ் தி லார்ட். பயப்படாதீங்க, நிறைய செஞ்சிட்டு இருக்கிறீங்க. செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு உற்சாகம். ஆமாம், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நிறைய கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்கறதுனால தான் இந்த திருச்சபை வளர்ந்து நிறைய உயர்ந்து நிற்கிதுங்க. உண்மையாலுமே அதில் பெருமைக்குரிய விஷயம் அது. இந்த திருச்சபை இன்றைக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்கிறது அப்படின்னா அதனுடைய சோர்ஸ் எங்கிருந்து வந்தது? உங்ககிட்டேருந்து வந்தது. நீங்கள் கொடுத்தீங்க, இந்த திருச்சபையை வளர்த்துருக்குறீங்க. ஆண்டவர் உங்களை பெருமையாக பார்க்குறாரு. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம், ஸ்பிரிச்சுவல் கிவிங். இது டெம்பரல் கிவிங்க, அதாவது உலக சார்ந்த காரியத்தை பகிர்ந்து கொள்வது. ரெண்டாவது விஷயம், ஆத்மா சார்ந்த காரியத்தை பகிர்ந்து கொள்வது. அது என்ன தெரியுங்களா? கலாத்தியர் 5:22 சொல்லப்படுகிற அந்த ஆவிக்குரிய கனிகள், அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம், நம்பிக்கை, இதையும் கொடுக்கணுங்க. இதெல்லாம் உள்ளக்க இருக்குது. நிறைய பேர் பணத்தை கொடுத்துருவாங்க, காசு பணத்தை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அன்பை கொடுக்க முடியாது. ஒருத்தர் வந்து எனக்கு காணிக்கை கொடுத்துட்டே இருந்தார். ரொம்ப எனக்கு அவர் காணிக்கை கொடுக்குறாரோனையும் அந்த ஒரு பங்கில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவர் பார்த்தோன்னையும். சார் வாங்க சார் அப்படி இப்படின்னு. அப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோட தொடர்பு கொண்டு ஒரு சில நேரத்தில் அவங்க அந்த அம்மாவை சந்தித்த போது அந்த அம்மா ஓன் அழுதுட்டாங்க. என்னம்மா அப்படி அழுவுறீங்கன்னு, என் வீட்டுக்காரர் நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டம் ஃபாதர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டாங்க. அப்போ தான் அவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிற சில சங்கடங்களெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே அன்பு கொடுக்க முடியல அவரால், ஆனால் கோயிலுக்கு காணிக்கை கொடுக்குறாங்க. பாருங்கள், அது நிறைவு கிடையாதுங்க, நிறைவு கிடையாது. அப்போ உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அன்பை நம்ம கொடுக்கணும், ஆதரவை கொடுக்கணும். அதாவது இந்த ஆவிக்குரிய கனிகள், வரங்கள், கொடைகள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரிப்பீட் பண்ணுறேன். இதெல்லாம் ரிப்பீட்டட் மெசேஜ் தான், ஏன்னா உள்ளே போகணுங்கிறதுக்காக ரிப்பீட் பண்ணி தான் ஆகிறோம். ஆவிக்குரிய கனிகள், வரங்கள், கொடைகள், மூணு ஸ்டெப்பு. இந்த கனிகள் இருக்குது பாருங்கள், அது உள்ளே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் வச்சுட்டார், ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. நீ வென் யூ ஆர் பார்ன் இட் இஸ் ஃபிக்ஸ்டு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? அன்பு எடுத்து கொடுக்கணும், பொறுமை எடுத்து கொடுக்கணும், கனிவு எடுத்து கொடுக்கணும். நம்மளை ஒருத்தர் திட்டியிருப்பார். இப்போ எங்களை நிறைய பேர் திட்டுவாங்க, யாரும் கூட இல்லத்தில் இவனை மாதிரி லூசு பய ஒருத்தன் இல்லைங்க, இவன் கிறுக்கு பய மாதிரி இருக்கிறான் வந்து அப்படின்னு என் காதுக்கு கேட்டிருக்கும், வந்திருக்கும். அப்போ அவர் வருவார், ஃபாதர் ஒரு உதவி ஃபாதர் அப்படின்வார். அப்போ நான் வரைஞ்சி கேட்டிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? என்னையா இன்னமும் லூசு பையன் சொன்னியாமில்ல, யார் ஆலூசு அப்படின்னு நான் பேசக்கூடாது. அவர் ஏழாமையில் பேசிட்டாரு, நான் என்ன கனியை கொடுக்கணும், அவர் தீமையின் கனியை கொடுத்துட்டாரு, அதுக்கு எதிராக இருக்கிற ஆவிக்குரிய கனியை நான் கொடுக்கணும், கனிவை கொடுக்கணும். வாங்க பிரதர், வாங்க. ப்ரைஸ் தி லார்ட். என்ன பிரதர் வேணும்? வீட்டு மந்திரிக்கணும். வரேன் பிரதர், வரேன். 7:00 6:30 நான் வருவேன், டோன்ட் வரி. அப்போது அந்த மனுஷன் மாறுவாரா மாற மாட்டாரா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி அது மிஸ்ஸிங், இன்சைட் த ஃபேமிலி, இன்சைட் த சர்ச், எல்லாமே மிஸ்ஸிங். இன்றைக்கி குருக்கள் கூட அதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். மக்களை வந்து கடுமையாக நாங்கள் பேசிடுறோம், ஏன்னா தனிமையினுடைய வேதனை, குறைகள் இருக்கும். நாம் அந்த குறையினால் அந்த நிறைவை கொடுக்குற பாக்கியமாக மாறணும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் கிவிங்னு நான் சொல்கிறேன். கொடுத்து பாருங்களேன், வீட்டில் பிள்ளைகளுக்கு கொடுங்க, கணவனுக்கு கொடுங்க, மனைவிக்கு கொடுங்க. வாயை மூடிட்டு இருக்காதிங்க, அமைதியாக இருக்கணுமா அமைதியாக இருங்க, பேசணுமா பேசுங்க, யோசிச்சு பாருங்க எதை கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனேயும் நம்ம இன்னைக்கு என்ன ஆவிக்குரிய கனியை கொடுக்க போகிறோம், இப்போ இந்த கனிகளை யாரெல்லாம் செயல்படுத்துகிறாங்களோ அவங்களுக்குள்ள ஆவிக்குரிய அபிஷேகங்கள் வந்து குடிகொள்ளுங்க. லூக்கான செய்தி 11:41 நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அடிக்கடி. நீ தூய்மை அடையணும்னா இப்படியே கோயில் கோயிலாக போய் எது எதையோ தேவையற்றதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. தேவையானது இது, உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு, பிச்சையாக போடல தர்மமாக கொடு. அப்பொழுது அவன் கேட்டு கொடுத்தா பிச்சை, அவன் கேட்காம கொடுத்தா வீட்டுக்காரமாக கேட்குறாங்க, எங்க உங்களுக்கு எவ்வளவு நான் அன்பை காட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு நாளாவது அன்பை காட்டுறியா அப்படின்னு கேட்டு கொடுத்தா நீ கொடுக்கறது பெரிய பிச்சை. கேட்காம நீ யோசிக்கணும், ஐயோ இந்த பிள்ளை எவ்வளவு நாளாக வேலை செய்யுது, எவ்வளவு எனக்காக வேலை செய்கிறாங்க, என் மனைவி எவ்வளவு சொல்லாமல் இல்லாமல் என் பிள்ளைகளுக்கெல்லாம் இத்தனை நாள் பட்டியாக கிடக்க. யோசிக்கணும் உட்காந்து, கணவன்மார்கள் யோசிக்கணுங்க, அந்த தாயோடைய அன்பை யோசிக்கணும், அந்த மனைவியோடைய அன்பை யோசிக்கணும், அவங்களுடைய தியாகத்தை யோசிக்கணும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க மனைவி மாறலாம், கணவன் வெளியில் போய் ஜாலியாக சுற்றிட்டு வராங்க, இல்லைங்க, அவங்க நிறைய அசிங்கப்பட்டுட்டு வருவாங்க. வேலை செய்கிற இடத்துல அசிங்கங்கள் வரும், வேதனைகள் வரும், வேலை செய்கிற முதலாளி இவங்க போய் ரட்னக்கால் போட்டுட்டு காசு வாங்க முடியாது, திட்டியிருப்பாங்க, என்னடா நீ எல்லாம் லூசுப்ப, என்ன சாவலாண்டா போடா சொல்லியிருப்பாங்க. அதை ஒன்றா வந்து பொண்டாடிக்கிட்ட சொல்லுவாங்களா அசிங்கப்பட்டதை. அவங்க ஒடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, என்ன அதுக்குள்ளே வந்துட்டேன் பாருங்க, வந்தோடனே எந்த கேள்வியாக கேட்குறது, அம்மா ஒரு காப்பி போட்டு கொடு, தண்ணி கொஞ்சம் மொழமா, என் கை இல்லை, இந்த அங்கே இருக்க பார் சொம்பு போ மண்டு குடிப்போம் பாருங்க. இதுதான் இந்த நேரத்தில் தான் நம்ம என்ன செய்யணும், வி ஹாவ் டு ஷோ த லவ், இந்த காட்டணும், எது இருக்குதோ அது தானே வரும். அன்பு இல்லைன்னா என்ன வரும், ஒரு வீட்டுக்காரரு காலையில் விடிய காலையில் வேலைக்கு போகிறவர் குளிருது அப்படின்னு சொல்லி ஒரு காப்பி போடுமான்னாரான், அந்த அம்மா போட்டுட்டு வந்து குடிச்சு குடிச்சிட்டே இருந்தார். குட்டி வீட்டில் இருக்கிற குட்டி நாய் ஒன்று வாழாட்டிக்கிட்டு நக்கிக்கிட்டே நினச்சி கொஞ்சம் காப்பி ஊற்றியா அப்படின்னு, அவர் பாவப்பட்டு அந்த குட்டி நாய்க்கு கொஞ்சம் ஊற்றிட்டாரு. அந்த அம்மா கொள்ளையிலேருந்து தாவி ஓடி வந்துச்சாங்க, ஊற்றாதீங்க 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 நாய்க்கு காப்பி அப்படின்னு, இவரு ஆடி போய் ஏமா ஏமாண்ணா அது பழைய பாலில் போட்டது அப்படின்னு. அப்போ தான் கேட்டாரான், அட பாவி மாவில் பழைய பாலில் போட்ட நான் குடிக்கலாம், நாய் குடிக்கப்படா, உங்களுக்கு வாய் இருக்குது ஏதாவதுனா சொல்லிடுவீங்க, அது வாயில்லா ஜீவன் பாரு அப்படின்னு. பாருங்கள் இன்றைக்கி நம்ம தெரியாமலே நம்மளுடைய இயல்பை வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறோம். தேவ பிள்ளைகளை கொடுங்க, அது ஆசீர்வாதம். கிவ், என்ன கொடுக்கலாம் யோசிக்கிட்டே இருக்கணும். இதுதான் கிறிஸ்தவம். அதனால தான் நம்முடைய திருத்தூதர்களை பின்னாடி திரும்பி பாருங்கள், புனிதர்கள்னு லிஸ்ட்டு வச்சுருக்கிறோமே, புனிதர்கள்லாம் யார், அந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுங்க. அதெல்லாம் கேட்டெல்லாம் அசிங்க, அதெல்லாம் அறிவற்றவர்கள் கேட்குற கேள்வி, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. புனிதர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையா, ஆண்டவர் தானே நமக்கு தேவை. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் உண்மைதான். அந்த புனிதர்கள் எதுக்கு வச்சுருக்குறோம், அவங்க எப்படி செத்தாங்கன்னு பாரு முதல்ல, எப்படி செத்தாங்க. ஒருத்தர் ஒரு புனிதரை போட்டு வறுத்துக்கிட்டு இருந்தாங்களா, அவர் சொன்னாரா முன்னாடி வந்துருச்சுப்பா பின்னாடி திருப்பி போடு, இந்த புனிதர் உனக்கு தேவையில்லையா, அவருடைய அந்த இது தேவையில்லையா, அந்த விசுவாசம் தேவையில்லையா, அவரை தூக்கி போட்டுட்டோம்னா அடுத்து வர ஜெனரேஷனுக்கு நீ என்னத்தை காட்டுவேன், யூ வில் கிவ் த எம்டினஸ் டு த ஜெனரேஷன். அதனால கத்தோலிக்க திருச்சபையில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, நீங்களாம் நம்மளாம் என்ன செஞ்சுட்டு இருந்தோம், தேவ பிள்ளைகளை தயவு செய்து விசுவாச வாழ்க்கையை கேள்வி கேட்பதை விட்டு அந்த விசுவாசத்துக்குள்ளே நீ போய் பாரு, அதுக்கப்புறம் தெரியும். டேஸ்ட் அண்ட் சி ஹவ் த லார்ட் இஸ் குட். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், அவர் எவ்வளவு பேரை வச்சு இந்த திருச்சபையை கட்டி எழுப்பியிருக்கிறார். திருச்சபை என்பது என்ன, வேத சாட்சிகளின் இரத்தம், விசுவாசத்தின் வித்து. யார் இந்த வேத சாட்சி, அவர்களை தான் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம், புனிதர்கள்னு. கடவுள் அல்ல அவங்க, நம்மளை மாதிரி இருந்தவங்க, போராடினவங்க, ரத்தத்தை சிந்தினவங்க, கொடுத்து இதில் ஆசீர்வாதம் இருக்குதுப்பான்னு சொல்லி நமக்கு முன்னாடி ஓடி ஜெயிச்சிருக்கிறவங்க. நீ இவங்களெல்லாம் வேண்டான்னு அவதூறு பேசிட்டு நீ வேண்டாம் வேண்டான்னு ஒதுக்கிட்டு அங்கே போகும்போது அவங்க தான் உனக்கு கை கொடுத்து கூப்பிட போகிறாங்க. எந்த கூட்டத்தில் போய் நிற்க போகிறோம், வான தூதர்களுக்கு மத்தியில் எல்லாரும் சிவப்பு வெள்ளாடை உணித்தவர்களாக இருப்பாங்க, ஏன்னா அவங்களாம் செம்மறியின் ஆட்டுக்குட்டியில் ரத்தத்தினாலே தங்களை தோய்த்து கொண்டவர்கள். யார் அவர்கள், தேவ பிள்ளைகளே. பாட்டெல்லாம் இருக்குதுங்க, ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தீரலாய் நிற்கும் யார் இவர்கள், பார்த்தீங்களா அந்த பாட்டெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆண்டவருடைய பரிசுத்தத்தில் தங்களை இணைத்து கொண்டவங்க, அவங்கள தான் நம்ம புனிதர்கள் எழுதி வச்சுருக்கிறோம் தேவ பிள்ளைகளை. அதனால் இதெல்லாம் விட்டுட்டு நம்மளை நாம் கேள்வி கேட்கணும், நான் கொடுக்குறேன்னா என்னால் முடியுதா, அதாவது கான்செப்டுக்குள்ளே அந்த வாழ்க்கையை கொண்டு போக திராணியற்றவர்கள் என்ன செய்வாங்க, கான்செப்டில் டிஸ்கஷனுக்குள்ளே போயிடுவாங்க. சில பேர் எனக்கு சில நேற்று கூட ஒரு சிறிய தவறு நிகழ்ந்தது, அதுக்காக மனம் வருந்துகிறோம், மன்னிப்பு கேட்குறோம். தாவீதுக்கும் உரியாவுக்கும் பிறந்த புள்ள தான் சாலமோன்னு நான் சொல்லிவிட்டேன். ஒருத்தர் ஒரு ஐயா அதை கவனமாக கேட்டுட்டு, நீங்கள் தாவீதுக்கும் உரியாவுக்கும், உரியாவின் மனைவின்னு சொல்கிறதுக்கு பதிலாக உரியான்னு வாயில் வந்துருச்சு அவ்வளோதான், வேற ஒன்று பெட்சபான்னு சொல்லியிருந்தால் பிரச்சனை வந்திருக்கா, அந்த பெட்சபாவை நான் யோசிக்கிறதில்ல. உரியாவின் மனைவி, உரியாவின் மனைவின்னு சொல்கிறது. ஓகே, அதை அவர் பாராட்டுறேன். அவர் ஒருத்தர் கமெண்ட்லாம் போட்டிருந்தார், எப்படி தவறாக சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் அதை உள்வாங்கியிருப்பீங்க. வருந்துக்கிறோம், தவறு தான். எப்படி ஆம்பளைக்கும் ஆம்பளைக்கும் ஒரு பிள்ளை பிறந்தால் ஐயோ தெய்வமே, யோசிக்க முடியாது பாருங்களேன் தெய்வ பிள்ளைகளே. அதனால் நம்ம என்ன கொடுக்கறது, அதெல்லாம் இதெல்லாம் தீமைகளை போட்டு டிஸ்கஸ் பண்ண பிசாசு நம்மளுக்கு ஐடியாஸை உள்ளே வைப்பான். நம்ம அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எது தேவை அதை நம்ம தேடணும், தேடுவோம். ஆண்டவர் உங்கள் பக்கம் நிற்பார். காட் பிளெஸ் யூ.